ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. நீரின்றி அமையாது இவ்வுலகு, தாயின்றி அமையாது இந்த பிறப்பு. அது மாதிரி இந்த லோகத்தில் பிறப்புக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் இந்த மானுட பிறப்புக்கு காரணமானவள் தாய். அந்த தாய்க்கெல்லாம் தாயான அந்த அம்பாளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு நாமாதான் ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய ஆக்ஞைப்படி அந்த வாக்தேவதைகள் அம்பாளுடைய நாமாவை வந்து எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ அவளுக்கு எந்த நாமாவை அம்பாளுக்கு முதல்ல சொன்னால் சரியாக இருக்கும்? அம்பாளுக்கு பொருத்தமான நாமக்கள் நிறைய, கோடிக்கணக்கான நாமக்கள் இருக்கு. அது எந்த நாமாவை அம்பாளை முதல்ல சொல்லி துதிச்சு வழிபட்டால் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அதற்கு கோடிக்கணக்கான நாமாக்களை வந்து தேடுறா. அதில் அவள் எல்லாருக்கும் கிடைச்ச முதல் நாமமானது ஸ்ரீமாத்ரே நமக, அதாவது ஸ்ரீமாதா, சிறந்த அன்னை அப்படின்னு அர்த்தம். அதில் ஸ்ரீ அப்படிங்கிற அடைமொழியை சேர்க்கிறா. அந்த ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமாக்கு முன்னாடி ஸ்ரீ அப்படிங்கிற அடைமொழியை சேர்க்கிறா. ஸ்ரீ அப்படின்னாக்க லக்ஷ்மி, ஸ்ரீ அப்படின்னா சரஸ்வதி, ஸ்ரீ அப்படின்னா இந்த ஆலகால விஷயத்தை உண்ட ஸ்ரீகண்டன். அதனால் அவருடைய பத்னிக்கும் அந்த ஸ்ரீ அப்படிங்கிற அடைமொழி பொருந்தும். ஸ்ரீசக்தி, ஸ்ரீ அப்படின்னாக்க வேதம்னு அர்த்தம். இந்த ஸ்ரீ அப்படின்ற விஷயங்களை எல்லாவற்றையும் உள்ளடக்கியவள். அதை இந்த ரோக மக்களுக்காக அருளக்கூடியவள் அப்படிங்கிறனால அவளுக்கு ஸ்ரீமாதா அப்படின்னு ஒரு பெயரை வசினி வாக்தேவதைகள் உருவாக்குறா. அந்த ஸ்ரீமாதா அப்படிங்கிறது படைக்கும் தொழில் சேர்றது. அம்பாள் முதல்ல படைக்கும் தொழிலை செய்யும்போது இந்த ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாம அங்கே சரியாக பொருந்துறது. ஸ்ரீமாதா அப்படிங்கிறதுல ஒரு மந்திரம் புதிஞ்சிருக்கு. அதாவது மாதா அப்படிங்கிறது தான் இதில் வந்து மந்திரம் அப்படின்னு சொல்கிறார். லகுபட்டாரர் வந்து அவருடைய உபாசன மார்க்கத்தில் ஹச கல ரட அதோட பாலாபீஜம் மூன்று சேர்ந்தாக்க இந்த மாதா அப்படிங்கிற துணி வருதா சொல்கிறார். அது ஒரு ரகசிய குறியீடாக சொல்கிறார். அதனால் இந்த ஸ்ரீமாத்ரே நமக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாமால மாதா அப்படிங்கிறது ஒரு உத்திஷ்டமான மந்திரமாக பொதிஞ்சிருக்கு. அடுத்தது ஸ்ரீ மகாராஜ்னி நமக. ராஜ்னி அப்படின்னாக்க ராணி அப்படின்னு அர்த்தம். மகாராஜ்னி அப்படின்னாக்க மகாராணி, பேரரசி அப்படின்னு அர்த்தம். ராணி அப்படின்னாக்க ராஜாவுடைய பத்னி அப்படின்னு தான் எப்பொழுதும் சொல்லப்படும். அப்போ மகாராஜ்னி அப்படின்னாக்க மகாராஜாவுடைய பத்னியா அப்படின்னு கேட்பா. அப்படி கிடையாது. மகாராஜ்னி, ஸ்ரீ மகாராஜ்னி அப்படின்னாக்க அம்பாள் தனித்து செயல்படக்கூடியவள், பேரரசியாக இருக்கா. இந்த லோகத்தை ரட்சிங் பொருட்டு அம்பாள் வந்து சிஷ்ட பரிவாரம் தன்னுடைய சுயமாக தனித்து பண்ணுறா அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிறது அவள் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறதுனால இது காக்கும் தொழிலில் வருது. தத்துவம் காக்கும், காக்கும் தொழில் ஸ்திதி அப்படிங்கிற தத்துவத்தில் வருது. இதில் மந்திரமாக மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ராஜ்னி அப்படிங்கிறது, மகாராஜ்னி அப்படிங்கிறது அது ஒரு மந்திரமாக அதே உபாச மார்க்கத்தில் லகுபட்டார சொல்கிறார். அதனால் ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிறதே ஒரு மந்திரம். அதில் ராஜ்னி அப்படிங்கிற துணி உள்ள விஷயம்தான் மந்திரமாக அதை நாமாவை மாற்றுறது. அதற்கப்புறம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, அதாவது மகாராணியாக இருக்கக்கூடியோ பேரரசியாக இருக்கக்கூடியோ சிஷ்ட பரிபாலனம் பண்ணும்போது எதில் அமர்ந்து சிஷ்ட பரிபாலனம் பண்ணுவா அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஒரு சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து அம்பாள் சிஷ்ட பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா, இந்த லோகத்தை காப்பாத்துறா அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்கிறா. சிம்மம் அப்படின்னாக்க ராஜான்னு அர்த்தம், காட்டுக்கலா ராஜா, மிருகங்களில் தலையாயது. ராஜா உட்காரக்கூடிய ஆசனமும் சிம்மாசனமும் தான் சொல்லுவார். அதனால் இங்கே ராணி அப்படிங்கிற பேரரசியாக அம்பாளை உருவப்படுத்துறதுனால அவளுடைய ஆசனமானது சிம்மாசனமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த நாமால மேலோட்டமாக சொல்கிறது. அதில் இது வந்து சம்ஹரித்தல் தொழிலில் வருது. சிம்ஹ அப்படின்னாக்க ஹிம்ஸ் அப்படிங்கிற வினை சொல்லிலேருந்து வந்தது அது அப்படிங்கிறதுனால அது ஒரு அழிக்கும் தொழில், அதாவது சம்ஹரிக்கும் தொழிலில் அம்பாளியில் ஈடுபடுறதாகவும் தத்துவம் சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் பூஜை பண்ணும்பொழுது நவாவரண பூஜையில் கடைசியாக அம்பாளை பிந்துவில் வச்சு வழிபடும்போது அந்த பிந்து ஸ்தானத்துக்கு மேலே ஒரு 5 படிகள் நம்ம வந்து இந்த லக்ஷ்மிகள்லாம் குறித்து நம்ம உபாசனை பண்ணுவோம். அதில் வந்து முதல் படியில் ஸ்ரீவித்யா லக்ஷ்மி, லக்ஷ்மி லக்ஷ்மி, மகாலட்சுமி லக்ஷ்மி, திரிசக்தி லக்ஷ்மி, சர்வ சாம்ராஜ்ய லக்ஷ்மி அப்படின்னு 5 லக்ஷ்மி தேவதைகள் வந்து ஒரேரா அவளோடு சேர்ந்து அம்பாள் ஒரு அமர்ந்திருக்கா சிம்மாசனத்தில் அப்படிங்கிறதுனால இதில் ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு அடைமொழி சேர்க்கப்பட்டு ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுறது. அதை தவிர இதில் மந்திரங்களாக என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னாக்க, இந்த பிந்துஸ்தானத்தை சுற்றி 4 பக்கங்களிலும் 24 தேவதைகள் அமர்ந்திருக்கிறதா ஒரு ஐதீகம். அது மறைபொருளாக இருக்கும். அவளுடைய 24 நாமாக்களும் மந்திரங்களாக சொல்லப்படுறது. அது தவிர இதில் சொல்ல இந்த நாமாவில் உள்ள ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அதில் ஈஸ்வரி அப்படிங்கிறது மந்திரம், அதுதான் மறைபொருளாக மந்திரமாக இதில் குறிக்கிறார். முதல் 3 நாமாக்களும் ஸ்ரீமாத்ரேயமக அம்பாள் வந்து படைக்கும் தொழிலில் இருக்கா, ஸ்ரீ மகாராஜ்ஞி நமக அதில் வந்து காக்கும் தொழிலில் இருக்கா, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி நமக அதில் சம்ஹரிக்கும் தொழிலில் ஈடுபடுறா. 3 தத்துவங்கள், 3 மந்திரங்கள் சொல்லியிருக்கோம். மாதா, அதற்கப்புறம் வந்து ராஜ்ஞி, அதன் பிறகு ஈஸ்வரி அப்படிங்கிறது 3 மந்திரங்களாக குறிக்கப்படுறது. அடுத்து 4வது மந்திரம், சிதக்னிகுண்ட சம்பூதாயை நமக. சித் அப்படிங்கிற பதம் வந்து சுத்தமான பிரம்மம் குறிக்கப்படுறது. ஞானமாகிற அக்னி, அதான் சிதக்னி அப்படின்னு சொல்கிறான். ஞானம்தான் அக்னியாக குறிப்பிடப்படுறது. இந்த சிதக்னி குண்டத்தில் அவித்தியை அழிக்கும் பொழுது, அதாவது மமதிக்கும் அகந்திக்கும் காரணமான ஸ்தூலம் சூட்சமம் காரணம் அப்படிங்கிற சரீர தொடர்பு கொண்ட பொய்யான தோற்றமுடைய அந்த நான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கணும், அதை தேவர்கள்லாம் ஹோமம் செய்கிறாளாம். அந்த எதுபடி ஹோமம் பண்ணுறானுக்க பிரம்மத்தினிடம் அதை சமர்ப்பிக்கிறா. நான் அப்படிங்கிறது இல்லை, நாங்கள்லாம் வந்து நான் அப்படிங்கிற ஒரு பாவனை கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிற நானுங்கிற இந்த அகங்காரத்தை அந்த ஞானம் அப்படிங்கிற அக்னியில் சிதக்னி குண்டத்தில் ஹோமம் செய்கிறாளாம். அப்பொழுது அங்கே ஒரு சுரூபமாக அம்பாள் தோன்றாளாம். அதான் ஞானமாகிற யாக குண்டத்திலேருந்து தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம். சிதக்னி குண்ட சம்பூதானக அந்த அக்னியிலேருந்து நான் அப்படிங்கிற ஒரே சுரூபம் அம்பாள் மட்டும்தான், அவள் தான் தோன்றாளாம். அதனால் சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு இந்த நாம வழங்கப்படுறது. இது பிரகாச தத்துவத்தில் குறிக்கப்படுறது. அதனுடைய தொடர்புடைய அடுத்த நாமா தான் தேவகாரி சமுத்தியதா. இந்த 2 நாமாக்கும் ஒரே தொடர்பு உண்டு. எதற்காக தேவர்களின் பணிக்காக அம்பாள் வந்து ஒரு உருவம் எடுத்து வரா அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஸ்தூல சூட்சம காரண சரீர தொடர்புடைய விஷயங்களை ஞானமாகிய அக்னி அந்த பிரம்மத்தில் சமர்ப்பணம் பண்ணுறாலோ ஹோமம் பண்ணுறாலோ அவர்களுக்காக அம்பாள் வந்து வெளியில் கிளம்பி வராளாம், ஆவிர் பவிக்கிறாளாம். அப்போ அதனால் தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிற நாமாவுக்கும் சிதக்னி குண்ட சம்புதான்ற போன நாமாவுக்கும் தொடர்பு இருக்குது. இதுவும் பிரகாசம் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் குறிக்கப்படுறது. அம்பாள் அந்த சிதக்னி குண்டத்திலேருந்து கிளம்பி வந்த அம்பாள் எதற்காக வருகிறாள் அப்படின்னாக்கா, தேவர்களுடைய பணிக்காக வருகிறாள் அப்படின்னு 2 நாமாவும் சேர்த்து நம்ம வந்து தத்துவமாக புரிஞ்சுக்கணும். இதுவும் பிரகாச தத்துவத்தில் தான் வருது. பண்டாசுரன் மகிஷாசுரன் அவளை அழிக்கிறது தான் அவளுடைய முக்கியமான தொழிலாக நிமித்தமாக அம்பாள் வெளியில் வரா. அவள் யார் அப்படின்னாக்க, அஞ்ஞானத்தில் கட்டுண்ட ஜீவன்கள், அந்த அறியாமை, அந்த தன்னலம், அந்த லட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை செயல்படும் போது அவளுடைய அந்த ஜீவன்கள் மத்தியில் அசுரர்கள் வடிவம் எடுக்கிறார். அந்த அசுர வடிவில் உள்ளவளை அழித்து தேவர்களை லட்சிக்கும் பொருட்டும் அந்த தேவர்கள் தன்னுடைய தெய்வீக பணிகளில் ஈடுபடுறதுக்காகவே ஈடுபட செய்கிறதுக்காகவே அம்பாள் வந்து அந்த சிதக்னி குண்டத்தில் ஞான வடிவாக தோன்றா அப்படின்றத இந்த ரெண்டு நாமாவையும் நம்ம பார்க்குறோம். இதில் மந்திரமாக மறைபொருளாக இருக்கக்கூடியது என்னன்னாக்க சித்தக்னி அப்படின்னு சொல்கிறோம். அந்த சித்த அப்படிங்கிறது தத்துவம், பிரகாச தத்துவம். அக்னி அப்படிங்கிறது இங்கே மந்திரம், சிதக்னி. அதனால் ரெண்டு நாமாவுக்குமே ஒரே தத்துவம் தான், ஒரே மந்திரம்தான் மறைபொருளாக குறிப்பிடப்படுறது. அதற்கப்புறம் உத்யத் பானு சகஸ்ராபாய நமக அப்படின்னாக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு ஒப்பான ஒளியுள்ளவள் நம்ம அர்த்தம். அதாவது சகஸ்ரம் அப்படின்ற சொல்லுக்கு எண்ணில் அடங்காதது அப்படின்னு அர்த்தம். எண்ணில் அடங்காத சூரியனுடைய ஒளிக்கதிர்களுக்கு ஒப்பானவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்லை, எண்ணில் அடங்காத கோடி சூரிய பிரகாசத்திற்கு ஒப்பானவள்னு எடுத்துக்கலாம். ஆயிரக்கணக்கான சூரியனுடைய கதிர்களும் சொல்லலாம், ஆயிரக்கணக்கான சூரியன்களும் சொல்லலாம். இங்கே அந்த மாதிரி இந்த நாமா வந்து விளங்குறது, உத்யத் பானு சகஸ்ராபாயை நமக அப்படின்னு. இந்த அம்பாளுடைய நிறமானது ஆதிசங்கர் பகவத்பாதால் சௌந்தரலகரில் அடிக்கடி கூட்டிட்டு காட்டுவார், சிவந்த நிறம் உள்ளவள் அப்படின்னு. சிவந்த நிறம் உள்ள அம்பாளை தான் இங்கே குறிக்கிறார். அதாவது உதிக்கக்கூடிய சூரியனை குறிக்கிறது. அதனுடைய கதிர்கள்லாம், கிரணங்கள்லாம் சிவந்த வர்ணமாக இருக்கும். அந்த அம்பாளுடைய காந்தி சிவப்பு வர்ணம் ரெண்டும் வந்து ஒரு கருணையான விஷயத்திற்கு ஒப்பா குறிப்பிடுறார். சிகப்பு அப்படின்னாக்க கருணையின் நிறம் சிவப்பு அப்படின்றத இதில் குறிக்கிறார். அதுதான் ஆதிசங்கர பகவத்பாதாலும் சௌந்தரலகரி முழுவதும் அம்பாளுடைய வர்ணத்தை சிவப்பாகவே குறிப்பார். அதனால் இந்த உத்யத் பானு சகஸ்ராபா அப்படிங்கிற நாமத்தில் ஆயிரக்கணக்கான எண்ணிலடங்காத உதிக்கக்கூடிய சூரியனுடைய கிரணங்களை போன்ற காந்தி உள்ளவள் அப்படின்னு ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிற மாதிரி இதில் இந்த வசதிவாக் தேவதைகள் இதில் குறிப்பிடுறா அம்பாளுடைய அந்த நிறத்தை. இது விமர்சம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் வருது. இதில் சகஸ்ரம் அப்படிங்கிறது தான் மந்திரமாக குறிக்கப்படுறது. உத்யத் பானு சகஸ்ராபா அப்படிங்கிற நாமாவில் விமர்ச தத்துவத்தையும் நம்ம சகஸ்ரம் அப்படிங்கிற மந்திரத்தையும் உட்பொருளாக நம்ம கருதலாம். இன்றைய ஆறு நாமாக்கள்லையும் நம்ம வரிசையாக பார்த்தா ஸ்ரீ மாத்ரே நமக, அதில் அம்பாளுடைய மந்திரமானது மாதா அப்படிங்கிற ஒரு மந்திரமாகவும் தத்துவம் வந்து சிருஷ்டி தத்துவத்திலையும் குறிக்கப்படுறது. ஸ்ரீ மகாராஜ்னி அப்படிங்கிற நாமால் அம்பாளுடைய தத்துவம் காத்தல் தத்துவமாகவும் மந்திரம் வந்து ராக்னி அப்படிங்கிறதும் குறிக்கப்படுறது. ஸ்ரீம சிம்ஹாசனேஸ்வரி அப்படிங்கிற நாமால் அம்பாளுடைய தத்துவம் சம்ஹார தத்துவத்தில் குறிக்கப்படுறது. அதில் ஈஸ்வரி அப்படிங்கிறது மந்திரமாக மறைபொருளாக இருக்குது. அதுக்கப்புறம் சிதக்னி குண்ட சம்பூதா ஐய நமக அப்படிங்கிற நாமால் அம்பாளை வந்து சித்து அப்படிங்கிற அந்த பிரகாச தத்துவமாகவும் அக்னி ரூபமாக உள்ள ஒரு மந்திரமாகவும் அதில் குறிக்கப்படுறது. ஐந்தாவது நாமாலையும் அதே சித்து அப்படிங்கிற பிரகாச தத்துவம் தான் குறிக்கப்படுறது. அக்னி தான் அங்கே வந்து மந்திரமாக மறைபொருளாக இருக்குது. ஆறாவது நாமால் உத்யத் பானு சகஸ்ராபா என்ம அப்படிங்கிறதுல அம்பாள் வந்து விமர்ச தத்துவத்தில் அம்பாளை குறிக்கிறார். விமர்சம் அப்படின்னாக்க வெளியில் பிரகாசமாக வெளியில் வரக்கூடியது தான் விமர்சம். அதாவது பிரகாசம் அப்படிங்கிறது அந்த ஒளி, அது வீசி வெளியில் கிரணங்களாக ஒளி வீசி வெளியில் வருதானோ அது விமர்சம். அதனுடைய அவளுடைய அம்பாளுடைய விமர்சம் இங்கே பிரகாசிக்கிறது. சகஸ்ரம் அப்படிங்கிறது இதில் மந்திரமாக குறிக்கப்படுறது. இன்றைய நாமாக்கள் ஆறையும் நம்ம வந்து எவ்வளவு நம்மளால் வந்து முடியுமோ அவ்வளோ தடவை மந்திரமாகவும் அதில் உள்ள தத்துவமாகவும் இதை வந்து ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதாகிருஷ்ணா.